ஓம் சிவாய நமஹ. ஷைமம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த கழிப்பு. ஐந்தாம் பாடல் முதல் ஆறாம் பாடல் வரை வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
ரசம்போ சிவ சங்கர 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 சம்போ சங்கர சங்கர சம்போ. மரபை கேடுத்த நன் கேட்டேன் இத்தை வாய்விட்டு சொல்லிடின் வாழ்வேனக்கில்லை கரவு பூருஷனோ மல்லன் என்னை காக்கும் தலைமை கடவுள் காண்மின்னே. சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர 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 சம்போ சங்கர சங்கர சம்போ. கடலின் மடை விண்டதென்ன ஏறு கண்களும் ஆனந்த கண்ணீர் சோரிய உடலும் புலகிதமாக என உள்ளம் பூருவ உபாயம் செய்தாண்டே.
இதுவரை நாம் ஐந்து பாடல்களுக்கு விளக்கம் பார்த்துள்ளோம். இன்று நாம் அடுத்த பாடலுக்கு செல்ல வேண்டும். நாம் இறுதியாக பார்த்த பாடலில் அடக்கி புலனை பிரித்தே அவன் ஆகிய மேனியில் அன்பை வளர்த்தேன் மடக்கிக் கொண்டான் என்னை தன்னுள் சற்றும் வாய் பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டி. நாம் பார்த்து முடித்த பாடல் இதில் நான்கு கருத்துக்களை விசாரம் செய்தோம். அடக்கி புலனை பிரித்தே என்ற இடத்தில் இந்திரிய ஒழுக்கம், அதை நான் பின்பற்றினேன். பிறகு முமுக்ஷுத்துவம், இறைவனை நாடுதல் என்கின்ற சாதனையை பின்பற்றினேன். அதன் விளைவாக ஈஸ்வர பிரசாதம், இறைவனுடைய அனுகிரகம் கிடைத்தது. இறுதியில் நான் அடைந்தது மௌனம் என்று முடித்தார். இன்று நாம் இப்பொழுது ஆறாவது பாடலுக்கு செல்லலாம். மரபை கெடுத்தனன் கெட்டேன் இத்தை வாய்விட்டு சொல்லிடின் வாழ்வெனக்கில்லை கரவு புருஷனும் அல்லன் என்னை காக்கும் தலைமை கடவுள் காண்மின்னே. மரபை கெடுத்தனன் கெட்டேன், முதலில் இதனுடைய பொழிப்புரையை பார்த்து பிறகு இதில் என்ன தாயுமானவர் சொல்ல விரும்புகின்றார் என்ற உள்கருத்தை பார்ப்போம். மரபை கெடுத்தனன், மரபை இறைவன் கெடுத்து விட்டான், ஆகவே கெட்டேன், நான் கெட்டு விட்டேன். இத்தை வாய்விட்டு சொல்லிடின் வாழ்வெனக்கில்லை, இதை நான் வெளியே சொன்னா எனக்கு வாழ்வில்லை. இறைவன் செய்ததை வாய்விட்டு சொல்லிடின், எல்லோரிடமும் சொல்லிவிட்டால் வாழ்வு எனக்கு இல்லை. கரவு புருஷனும் அல்லன், இது வந்து ஒரு தோழி பாடுவது போல் அமைந்ததனால் இது கரவு புருஷனும் அல்லன், என்னால் கள்ளத்தனமாக வைத்திருக்கின்ற புருஷனும் அல்லன். ஒரு உதாரணம், என்னை காக்கும் தலைமை கடவுள் காண்மின்னே, இவர் வந்து என்னை காக்கும் கடவுள் தான். இந்த பாடலை பார்த்த ஒண்ணுமே புரியாதது போல் இருக்கின்றது, ஆனால் ஒரு புதிர் போல் பாடியிருக்கின்றார். சில ஆழ்ந்த கருத்துக்கள் எல்லாம் இந்த பாடலுக்குள் இருக்கின்றது. இனி நாம் விளக்கத்துக்கு வந்து, விளக்கத்தை பார்த்ததற்கு பிறகு மீண்டும் இந்த பாடலுக்குள் வந்தால் இவர் என்ன சொல்ல விரும்புகின்றார் என்ற கருத்து நமக்கு விளங்கும். இனி நாம் விளக்கத்துக்கு செல்லலாம், பிறகும் இவனுடைய பொழிப்புரைக்கு வரப்போகின்றோம். காரணம், இந்த ஒரு பாடல் இவர் வெளிப்படையாக சொல்லாமல் அவர் இரண்டு அர்த்தத்தில் சிலர் பேசுவார்கள், நம்ம பேசுறதை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இவர் பேசியிருக்கின்றார். இவர் வித்தியாசமான ஒரு பாணியை இந்த செயலில் கையாண்டிருக்கின்றார். என்ன சொல்கிறார் என்று இப்பொழுது நாம் சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். முதலில் மரபு என்ற சொல்லை எடுத்துக் கொள்ளலாம். ரொம்ப அழகான தமிழ் சொல் மரபு. அதற்கு சமஸ்கிருதத்தில் பரம்பரா என்று அழைப்பார்கள். பரம்பரை, மரபு என்றால் பரம்பரை. பரம்பரை என்றால் ஒன்றை தொடர்ந்து வெகு காலமாக வெகு தலைமுறையாக செய்து வந்தால் அது பரம்பரா வழக்கம் என்று சொல்வோம். எங்க தாத்தா அப்படி செய்தார், எங்க அப்பா அப்படி செய்தார், நான் செய்கின்றேன், என்னுடைய குழந்தை இவ்விதம் செய்கிறது என்று எந்த ஒரு ஒன்று பரம்பரையாக தலைமுறையாக பின்பற்றப்பட்டு வந்துள்ளதோ அதை மரபு என்று நாம் கூறுவோம். இப்ப மரபு என்றால் பரம்பரா. இந்த பரம்பரை இரண்டு விதமான பரம்பரை இருக்கின்றது. ஒன்று சத் பரம்பரா அல்லது தர்ம பரம்பரா என்று சொல்வார்கள். சத் பரம்பரை அல்லது தர்ம பரம்பரை என்றால் ஒரு வீட்டில ஒரு விதமான தர்மமானது பரம்பரை பரம்பரையாக செய்து வருவார்கள். எனக்கு தெரிந்த ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பத்தில் ஒவ்வொரு வருடமும் பழனி போன்ற கோயிலுக்கு சென்று 100 சாதுக்களுக்கு உணவு கொடுத்தல் என்பது அவங்களுடைய பரம்பரை பழக்கமாக இருந்தது. அவங்க பாட்டி செய்தார்கள், அடுத்த தலைமுறை இப்படி செய்து கொண்டே வருவார்கள். கேட்டால் இது எங்களுடைய மரபு, எங்களுடைய வழக்கம். இப்படி இது வந்து தர்ம பரம்பரை, சத் பரம்பரை. ஒரு தர்ம காரியத்தை பரம்பரை பரம்பரையாக செய்தல், அல்லது ஒரு கோயிலை எடுத்துக்கொண்டு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பரம்பரையாக அந்த கோயிலை கண்காணித்து வருவார். இப்படி பரம்பரையாக வழக்கமாக செய்து வருவதை மரபு என்று நாம் கூறுவோம். கலாச்சாரம், கல்ச்சர் என்றெல்லாம் நாம் இதை அழைக்கின்றோம். இப்படி நல்லதை தர்மத்தை பின்பற்றினால் இதை நாம் சத் பரம்பரை என்று சொல்வோம். ஏதோ ஒரு சத்காரியம், அப்படி இதுதான் குல தர்மம் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற. பிறகு இரண்டாவது பரம்பரை என்னவென்றால் ஞான பரம்பரை என்று சொல்லப்படும். ஞான பரம்பரை என்றால் குரு சிஷ்யன் இப்படி வாழ்ந்து வருதல். சங்கராச்சாரியார் என்ன ஞானத்தை அடைஞ்சாரோ அதையும் இன்னைக்கு நம்ம அடையறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். எப்படி முடிந்தது என்றால் இந்த ஒரு செயின், இந்த இடையில இருக்கிற பரம்பரை இருந்த காரணத்தினாலதான். இப்ப சங்கரருக்கு பிறகு சங்கரர் சொன்ன கருத்தை யாருமே புரிந்து கொள்ளவில்லைன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஒன்றும் அந்த கருத்துக்களை எல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. காரணம் என்ன? இன்னைக்கு புரிந்து கொள்ள முடிவதற்கு காரணம் என்னன்னா அதன் ஞான பரம்பரை, குரு சிஷ்ய பரம்பரை. அப்படி பரம்பரை பரம்பரையாக அறிவும் வரும், பரம்பரை பரம்பரையாக தர்மமும் வரும். இப்படி வருவதற்கு பெயர்தான் மரபு என்று சொல்லப்படுகிறது. இப்ப நல்ல குணங்கள், நல்ல சில பண்புகள் தலைமுறை தலைமுறையாக வரலாம், அதே போல அறிவும் தலைமுறை தலைமுறையாக வரும். இதில் இந்த பரம்பரையில் சத் பரம்பரைன்னு ஒன்னு சொன்னோம், அதற்கு ஆப்போசிட்டாம் கூட ஒன்னு இருக்கு, எதிர்மறையாங்க கூட இருக்கு, அசத் பரம்பரையும் இருக்கு. சில தீய குணத்தை பரம்பரை பரம்பரையாக பின்பற்றி வருவார்கள். நம்ம சரித்திரத்துல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்த்தா, சில அரசர்கள் தன்னுடைய தந்தையை கொன்னுட்டு அரசனாவான் இளவரசன். பிறகு அதற்கு அடுத்தது என்ன ஆகும்னா அவன் மக அவனை கொன்னுட்டு வருவான். இது ஒரு தலைமுறை தலைமுறையா சில தலைமுறைகள் வந்தது. இத நம்ம சத் பரம்பரைனா சொல்றது, இது அசத் பரம்பரை. அதே போல சில தவறான குணங்கள், அதுவும் பரம்பரை பரம்பரையா வரும். அப்பாவும் அப்படி பண்ணா, தாத்தாவும் அப்படி பண்ணா, அவனும் இப்படியே வந்துறான் பாரு அப்படின்னு சொல்லுவார். அப்படி அசத் பரம்பரையும் இருக்கின்றது. அதே போல உபனிஷத்தே சொல்கின்றது, சரியான ஞானம் எப்படி பரம்பரையாக வருகின்றதோ அதே போல தவறான சில கருத்துக்களும் பரம்பரையா வரும். அது அந்த பரம்பரா, அந்தே நைவ நீயமானா யதாந்தாகான்னு சொல்லி ஒரு குருடன் குருடனுக்கு வழிகாட்டியது போல் அந்த பரம்பரையும் வருகிறது. அந்தகன கண் தெரியாதவன், அப்படிப்பட்ட பரம்பரையும் வருகின்றது. அப்படி ஞானமும் பரம்பரை பரம்பரையா வரும், அது வந்து நல்லது. பிறகு அறியாமையும் பரம்பரை பரம்பரையா வரும். யாரோ ஒருவர் திடீர்னு மனதில் ஏற்பட்ட கற்பனைய இதுதான் உண்மைன்னு சொல்லி கொடுத்துருவார். அந்த சிஷ்யன் அதை பிடிச்சிட்டு அவனுக்கு அவருடைய சிஷ்யனுக்கு சொல்லி கொடுப்பார். இப்படியே 7-8 பரம்பரை போயிடும். இப்படி மரபு என்று சொன்ன மாத்திரத்தில் அது நல்லதுதான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சில மூட நம்பிக்கைகள் வந்து பரம்பரை பரம்பரையா வரும். அதுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கும். ஒரு குரு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் பொழுது பூனை இடையில குறுக்க போச்சான், உடனே அதை எடுத்து கட்டி வச்சிருன்னு சொல்லி கட்டி வச்சுட்டு பாடம் சொல்லி கொடுத்தார். பிறகு என்ன ஆச்சு? அந்த பூனை வந்து தொந்தரவு பண்றதுனால அந்த வேலை பண்ணார். பிறகு அந்த குரு போயிட்டார், அந்த பூனையும் போயிடுது. அடுத்த சிஷ்யம் என்ன பண்ணா, ஒரு பூனைய விலைக்கு வாங்கி பக்கத்துல கட்டி வச்சுட்டு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சான். காரணம் என்ன? என்னுடைய குரு பாடம் சொல்லும் போது அங்க பூனை தூண்ல கட்டப்பட்டிருக்கும், அதனால நானும் அப்படித்தான் பாடம் சொல்லுவேன். ஒரு செயலை எதுக்கு செய்யறோம்ங்கிற அந்த ஸ்பிரிட் இருக்கே, அதை புரிஞ்சுக்காம பண்ணம்னா சில மூட நம்பிக்கைகளும் கூட பரம்பரை பரம்பரையா வரும். மகாபாரதத்தை வீட்டுல படிக்க கூடாது, பரம்பரை பரம்பரையே இந்த முட்டாள்தனத்தை சொல்லி கொண்டு இருப்பார்கள். ஏன் படிக்க கூடாது? இதுதான் மூட பரம்பரை. அப்படி சில தவறான கருத்துக்களும் கூட பரம்பரை பரம்பரையாக வந்து கொண்டிருக்கும். பெரியவர்கள் தெரிஞ்சோ தெரியாமல் சொல்லுவார்கள். காரணம் அவர்களுக்கு பெரியவர் சொல்லி இருப்பார்கள். இவ்விதம் நல்ல மரபு, சத் மரபு, சத் பரம்பரா, அசத் பரம்பரா, அது தர்ம விஷயத்திலாகட்டும் ஞான விஷயத்திலாகட்டும் ரெண்டிலையும் தொடர்ந்து வருகின்றது. இப்ப நம்முடைய பொறுப்பு என்னன்னு சொன்னா, சத் பரம்பரைய நம்ம பின்பற்றணும், நல்ல தர்ம பரம்பரையை பின்பற்றணும். நம்ம மூதாதையர்கள் ஏதாவது சில தவறு செய்திருந்தாலும் அத அந்த பரம்பரையோட விட்டுறணும், சரி அதை நான் பின்பற்றணுங்கிற அவசியம் இல்லை. ஏதோ நம்ம தாத்தா மார்கள் ஏதோ தப்பு பண்ணிருக்காங்கன்னா அதை விட்டுறணும், அதை விடுன்னு உபனிஷத்தை சொல்லி கொடுக்கின்ற தைத்திரிய உபனிஷத்துல குரு சொல்றார், எங்களிடத்தில் இருக்கின்ற நட்பண்புகளை நீங்க பின்பற்றுங்கள், எங்களிடத்துல ஏதாவது ஒரு பலகீனம் இருந்தால் அதை பின்பற்ற வேண்டாம் என்று குரு வந்து சிஷ்யனுக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்ப எது தொடரணும்னா, நல்லதுதான் தொடரணும், தவறுகள் இருந்தா தொடரக்கூடாது, அப்படி எல்லாம் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் இந்த மரபுங்கிறத பற்றிய கருத்து. இப்பொழுது இங்கு தாயுமானவர் என்ன சொல்றார், இறைவன் மரபை கெடுத்தனன், மரபை வந்து இறைவன் வந்து கெடுத்துட்டார். அப்படிங்கும் போது எப்படிப்பட்ட மரபை பகவான் கெடுத்திருப்பார், சத்பரம்பரையா கெடுத்திருப்பார், அல்லது ஞான பரம்பரைங்கிற மரபையா கெடுத்திருப்பார், வேறு விதமான மரபை கெடுத்து விட்டார். அது என்ன என்றால், இந்த இடத்தில் சம்சார மரபு. நான் சம்சாரியா இருந்துட்டு இருந்தேன், எங்க தாத்தா சம்சாரி, அப்படி எங்க பரம்பரை பரம்பரையா நான் வந்து சம்சாரியா இருந்துட்டு இருந்தேன், இப்ப அந்த சம்சாரிங்கிற மரபை கெடுத்து விட்டார். அப்ப எந்த மரபை கெடுத்தார், நம்ம மரபுன்னு சொன்ன உடனே நல்லதுன்னு பொருள் எடுத்துக்கொள்ள கூடாது. நல்ல மரபும் இருக்கு, நல்ல பரம்பரையும் இருக்கு, குருட்டு பரம்பரையும் இருக்கின்றது. இங்கு நான் சம்சாரியாக வாழ்ந்து வந்தேன், நான் வந்து எப்படிப்பட்டவனாக இருந்தேன், ஆசை வசப்பட்டவனாக வாழ்ந்து வந்தேன், பொறாமைப்படுபவனாக வாழ்ந்து வந்தேன், பிறகு மற்றவர்களை குறை சொல்பவனாகவே வாழ்ந்து வந்தேன், பயப்படுபவனாக வாழ்ந்து வந்தேன், என்னைக்குமே திருப்தி அடையாதவனாக வாழ்ந்து வந்தேன். இப்படி அதிருப்தி, பயம், பிறகு எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருத்தல், பேசிக்கொண்டு பேச்சு, குறை கூறுதல், அசூயா, காமக, குரோதக, இப்படிப்பட்டவனாக வாழ்ந்து வந்தேன். இதெல்லாம் என்னன்னா, இது வந்து எனக்கு ஒரு மரபாக இருந்தது. சொல்லுவார்கள் அல்லவா, அப்பாவுக்கு இருக்கிற கோபம் அப்படியே பையனுக்கு வந்திருக்குன்னு சொல்லி, அம்மாவுக்கு இருக்கிற புடிவாதான் அப்படியே பொண்ணுக்கு வந்திருக்குன்னு சொல்லுவார்கள் அல்லவா. அப்படி இதுதான் என்னுடைய மரபா இருந்தது. பொறாமப்படுறது, ஆசைப்படுறது, பயப்படுறது, சுருக்கமா சொன்ன என்ன, சம்சாரியா விவகாரம் பண்ணிட்டு இருக்கிறது. இப்படி ஒரு மரபு வெகு நாட்களா, வெகு நாட்கள் சொல்ல முடியாது, இந்த ஜீவன் வெகு வெகு ஜென்மமாக இந்த மரபில் நான் இருந்து கொண்டு இருந்தேன். அப்ப இந்த இடத்துல என்ன பொருள், சம்சார மரபில் நான் இருந்து கொண்டு இருந்தேன், நான் வெகு வெகு ஜென்மமா ஒரு சம்சாரியா இருந்துட்டு இருந்தேன். அதை என்ன சொல்றாரு பாருங்க, அதை கெடுத்தனன், பகவான் வந்து இறைவன் அந்த சம்சார மரபை கெடுத்து விட்டான். அதனால இப்ப என்ன ஆச்சுன்னா, கெட்டேன் அப்படிங்கிற. இதெல்லாம் எதிர்மறையா சொல்றது. காரணம் என்னன்னு சொன்னா, முக்கியத்துவம் கொடுக்கணும்னா எதிர்மறையா பேசணும்னு அர்த்தம். கெட்டேன் அப்படின்னா, உலக வழக்கத்தில் இருப்பவர்களுக்கு நான் கெட்டவனாக இருக்கின்றேன். ஒரு அம்மா சொன்னாங்க, என் பையன் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்கான்னா, என்ன பண்றான்னா, இவன் ஒழுக்கமா இருக்கிறதுனால வீட்டுல யாரும் கறி சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அதை என்ன பண்றான், பையன் எல்லாத்தையும் கெடுக்கிறானா. அப்போ உலக வழக்குக்கு இருப்பதற்கு நம்ம மாறிட்டோம்னா என்ன சொல்கிறார்கள், இவன் ரொம்ப கெட்டுட்டான்னு சொல்வார்கள். அந்த விதத்துல இவர் பேசுறார், நான் கெட்டேன், கெட்டேன்னா என்ன, இனிமேல் நான் ஆசைப்பட முடியாது, இனிமேல் நான் பொறாமப்பட முடியாது, இனிமேல் நான் வம்புக்கு போக முடியாது, அனாவசியமா என்னால பேச முடியாது, நான் வந்து அதிருப்தியா இருக்க முடியாது, அப்படி கெட்டு விட்டேன். என்னுடைய அர்த்தம் என்னன்னா, நான் வந்து முக்தனாயிட்டேன் அர்த்தம். என்னுடைய சம்சார மரபை கெடுத்து விட்டார். நான் வந்து பரம்பரை பரம்பரையா எப்படி இருந்துட்டு இருந்தேன், இப்படிப்பட்ட ஒரு சம்சாரியா தெரிஞ்சிட்டு இருந்தேன், அந்த துயரத்துக்கு ஆட்கொண்டிருந்த என்னை கெடுத்தான், இந்த மரபை கெடுத்து விட்டான், அதனால நான் கெட்டுட்டேன். நான் கெட்டுட்டேன்னு என்ன அர்த்தம், சம்சாரியா இருக்கிறத கெட்டுட்டேன்னு சொன்னா நான் முக்தன் ஆகி விட்டேன். இது எதிர்மறையா சொல்றது. இத நேரடியா படிச்சா நமக்கு ஒரு ஒண்ணுமே புரியாது, இந்த செய்யல என்ன சொல்ல வர்றாருன்னு. மரபை கெடுத்தாரா, நான் கெட்டுட்டேன். இப்ப எப்படிப்பட்ட மரபை கெடுத்தார் என்றால், சம்சாரியாக இருக்கின்ற என்னை கெடுத்து விட்டார், மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்க்கிறது, இதெல்லாம் மரபு. மரபுன்னா என்ன? ஜென்மாந்தர ஜென்மமா வந்து கொண்டிருக்கின்றது, அதையெல்லாம் கெடுத்தார். நான் கெட்டேன். சரி, இப்ப கெட்டேன்னு சொன்ன என்ன அர்த்தம் ஆகுது? நான் வந்து ஒரு முக்தனாக, ஜீவன் முக்தனாக மாறிவிட்டேன். நான் எப்படியெல்லாம் என்னுடைய பலகீனங்கள் இருந்ததோ அதெல்லாம் சென்று விட்டது. இப்ப எனக்குள்ள நான் எப்படி இருக்கேன்? ஜீவன் முக்தனா இருக்க, திருப்தனாக இருக்கின்றேன், பயமற்றவனாக இருக்கின்றேன், மௌனியாக நான் இருக்கின்றேன், மற்றவர்களை குறை கூறாமல் இருக்கின்றேன், பிறகு பொறாமைப்படாமல் இருக்கின்றேன், ஆசைப்படாமல் இருக்கின்றேன், இப்படி நான் இருக்கின்றேன். இதைத்தான் கெட்டேன் அப்படின்னு சொல்றார். பிறகு அடுத்த வரிக்கு வந்தோம்னா, இப்ப முதல் வரி நமக்கு புரிஞ்சிருக்கும். மரபை கெடுத்தனன் கெட்டேன், சம்சார மரபை, சம்சாரம் தொடர்ந்து வந்தது, அதை கெடுத்தார், அதிலிருந்து கெட்டு விட்டேன் அப்படின்னு என்ன, அதற்குள்ள போய் வாழ்றதுக்கு என்னால முடியாது. அதாவது இந்த வாழ்க்கைக்கு வந்ததற்கு பிறகு, இந்த வேதாந்த வாழ்க்கை சத்சங்கத்துக்கெல்லாம் வந்ததற்கு பிறகு, இந்த துஷ்சங்கம் இருக்கே அவர்களோட போய் பேசினோம்னா நம்மளால அங்க சகிக்க முடியாது, நம்மளால இருக்க முடியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், அனாத்ம விஷயத்தை யாராவது எங்கிட்ட பேசுனா எனக்கு உடம்பெல்லாம் எரியும் அப்படின்னு சொல்லுவார். அப்படி நல்ல விஷயங்களே பேசிக்கொண்டிருந்த நம்ம வந்து தீய சங்கத்துக்குள்ள போய் அவர்கள் பேசுற விஷயம், அவர்களுக்குள்ள நம்மால் ஒரு அரை மணி நேரம் அல்லது 5 நிமிடம் இருக்க முடியாது. காரணம் என்னன்னா, அவர்களுக்குள்ள நம்ம கெட்டவங்களா இருக்கோம், அவர்களுக்குள்ள நம்ம கெட்டுட்டோம் அப்படின்னு என்ன, அவர்கள் நம்மை ஒதுக்கி விடுவார்கள், நீ எல்லாம் இங்க இருக்காத சென்று விடு, நம்மளும் ஒதுங்கி வந்து விடுவோம். அந்த அர்த்தத்துல சொல்றார், எதிர்மறை அர்த்தத்தில் இவர் பேசுகிறார். இதெல்லாம் செயல் அமைப்புல ஒரு விதமான பாணி, ஒரு விதமான விதத்தை கையாளுவது. அதாவது அடைஞ்ச சந்தோஷத்தை இப்படி சொல்ற, நான் கெட்டுட்டேன் அப்படின்னு என்ன, சம்சாரியா இருக்கிறதுல இருந்து நான் கெட்டு விட்டேன், ஆகவே இப்பொழுது நான் ஜீவன் முக்தனா இருக்கேன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட மனநிலையுடன் நான் இருக்கின்றேன். இப்ப மரபை கெடுத்தனன் கெட்டேன். இனி அடுத்தது, இத்தை வாய்விட்டு சொல்லிடின் வாழ்வெனக்கில்லை. இங்கேயும் ஒரு ரொம்ப சூக்ஷ்மமான கருத்தை சொல்ற. இங்க என்ன சொல்ற, எனக்கு என்ன நேரிட்டது, என் மனதில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது அல்லவா, சம்சாரியா இருக்கிற நான் அசம்சாரியா மாறி விட்டேன் அல்லவா, இத வந்து நான் வெளியே சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இத்தை வாய்விட்டு சொல்லிடின், இந்த மாதிரி மாற்றம் எனக்குள்ள வந்தத நான் 4 பேர்த்திடத்துல போய் சொன்னால் வாழ்வெனக்கில்லை. வாழ்வெனக்கில்லைன்னு சொன்னா அதை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கறத என்னுடைய அர்த்தம். எனக்குள்ள வந்த மாற்றத்தை நான் வெளியே போய் சொன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை, அதனால இதை நான் சொல்லவே முடியாது, இதை நான் மறைச்சு தான் வச்சாகணும்னு சொல்ற. எனக்குள்ள அடைஞ்ச மாற்றம், எனக்குள்ள அடைஞ்ச பக்குவத்தை நான் வாய் விட்டு சொன்னா எனக்கு வாழ்வில்லைன்னு சொன்னா என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பிப்பார்களே தவிர என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இப்ப நமக்குள்ள வந்த சில பக்குவங்கள், சில அறிவை போய் சிலர் இடத்துல சொன்னோம்னா அது அவர்களுக்கு ஒரு நகைச்சுவையா இருக்கும், ஏளனத்துக்கு ஒரு பொருளா இருக்குமே தவிர அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சில பேர் வேதாந்த வகுப்புக்கு வர்றதை பார்த்தே சிரிக்க ஆரம்பித்து விடுவார், இந்த வயசுல இதெல்லாம் போயிட்டு இருக்கியா, உனக்கு என்ன ஆச்சு, நல்லா தான் இருந்தேன், உனக்கு ஏன் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்க, சொல்றவருக்கு வேற வேலை இல்ல, உனக்கும் வேற வேலை இல்லையா, இப்படி எல்லாம் கேட்பார்கள், இப்படி எல்லாம் நினைப்பார்கள், நம்மை ஒரு கேலி செய்வார்கள். காரணம் என்ன, அதை சொல்ல போறோம், அதை நம்ம பார்க்க போறோம். அதனாலதான் இவர் சொல்றார், இத போய் நான் வாய்விட்டு யாருட்டையாவது சொன்னேன்னா பண வாழ்க்கையில லட்சியம் அல்ல, குணம்தான் வாழ்க்கையில லட்சியம், நீ எவ்வளவு பணத்தை இழந்தாலும் சத்தியத்தை தான் நீ பின்பற்றணும், அதனுடைய பலனை நான் அனுபவிச்சிருக்கேன். இப்படி எல்லாம் நாம் கூறினால், என்னிடத்துல சில பொருள்கள் போயிருக்கலாம், உலக வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நான் கொஞ்சம் ஏழ்மையா இருந்திருக்கலாம், ஆனா எனக்குள்ள அடைஞ்ச ஒரு மகிழ்ச்சி இருக்கே அதை என்னால விளக்க முடியாது, எனக்கு பொறாமை இல்லை, ஆசை இல்லை, எனக்கு பயம் இல்லை, இப்படி எல்லாம் நான் போய் எனக்குள் நிகழ்ந்ததை வாய்விட்டு சொன்னால் வாழ்வெனக்கில்லைனா அதை யாருமே எனக்கு புரிந்து கொள்ள மாட்டார்கள், அதனுடைய மகத்துவத்தை உலகம் புரிந்து கொள்ளாது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இதை நான் வாய்விட்டு சொல்ல மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். இப்ப 2வது வரியில் என்ன சொல்றார், எனக்குள் அடைந்த மாற்றத்தை, பக்குவத்தை, நான் அடைந்த அறிவை, மனநிலையை நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னால் வாழ்வெனக்கு இல்லைன்னா யார் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள்? இந்த மேன்மையான நிலை மிக கீழ்மையாக பொருள்படுத்தப்படும். பரபிரம்மங்கிறது என்ன அழகான வார்த்தை, அதை திட்டுறதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. பரபிரம்ம மாதிரி சும்மா உட்கார்ந்து இருக்கேன்னு சொல்லுவார்கள். அப்படி நமக்கு வந்த பக்குவத்தை நம்ம வெளியே சொன்னோம்னா அதை யாருமே புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆகவே நான் இதை வெளியே சொல்ல மாட்டேன். அதான் இரண்டாவது வரியினுடைய சாரம். இப்ப முதல் வரி என்ன, மரபை கெடுத்தனன் கெட்டேன், என்னுடைய சம்சாரியாக துயரப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த ஒரு பழக்கத்தை வழக்கத்தை கெடுத்தான், துயரப்படுறதிலிருந்து நான் கெட்டு விட்டேன். அத வேறொருத்தர் ரொம்ப அழகா சொல்றார், உன்னுடைய மனம் பக்குவமானதற்கு என்ன அறிகுறி என்றால், ஒரு நல்ல சிந்தனையாளர் இவ்விதம் சொல்றார், உனக்கு வந்து மற்றவர்களுடைய செயலை இன்டர்பிரட் பண்றதுன்னு சொல்றது, ஏன் இப்படி செஞ்சான் அப்படிங்கறதுல ஆசை குறைந்து விடும், மற்றவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்கிற பேச்சுல விருப்பம் குறைந்து விடும், ஊர் நாயம் பேசுறதுல ஊர்வம்பு பேசுறதுல எல்லாம் விருப்பம் குறைந்து விடும், லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் இன்டர்பிரேஷன் சொல்ற, அதாவது மற்றவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள், அவங்க செய்யறனுடைய உள்நோக்கு என்ன, இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்றதுல இன்ட்ரெஸ்ட் போயிரும், கோபப்படுறதுல விருப்பம் போயிரும், பொறாமப்படுறதுல விருப்பம் போயிரும். இதெல்லாம் என்னன்னா உன்னுடைய மன வளர்ச்சியினுடைய அறிகுறி அப்படின்னு சொல்ற. அப்படி மன வளர்ச்சியை நான் அடைந்து விட்டேன். சரி, இரண்டாவது வரைக்கு வந்தோம்னா இத்தை வாய்விட்டு சொல்லிடின் வாழ்வெனக்கில்லை, இதனுடைய சாரம் இந்த உண்மையை நான் வந்து யாரிடமும் சொல்ல விரும்பவில்லை, இதை நான் மறைக்க விரும்புகின்றேன், இது யாருக்கும் தெரியாம நான் மறைச்சு வைக்க விரும்புறேன். எதைய, என் மனதில் வந்த மாற்றத்தை, எனக்குள் வந்த பக்குவத்தை நான் மறைத்து வைக்கின்றேன். என்னுடைய கருத்துக்களை எல்லாம் நம்ம மேல் மேலும் சிந்திக்க வேண்டும் அடுத்த வகுப்பில்.